ஓம் சிவாய நம சைவம் டாட் ஆர்கி. அன்பாழ்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது ஆன்மீக சொற்பொழிவு. தலைப்பு: திருஞான சம்பந்தர் தேவாரத்தில் முப்பொருள். தொடர்ச்சி. வழங்குபவர் விமலா சுப்பிரமணியன் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
மூன்றாம் திருமுறையிலே மையலின்றி மலர் கொய்து வணங்கிட என்று சொல்லுகின்றார். அந்த பூ பறிக்கும் போது நம்ம மனசு எப்படி இருக்கணும்? மையலின்றி, மனசுல எந்த விதமான மயக்கமும் இருக்கக்கூடாது. பூ பறிக்கும் போது கூட நம்ம மனசு சுத்தமா இருக்கணும் அப்படிங்கறத சொல்றாரு. அப்படி வணங்கினா நமக்கு என்ன பலன் கிடைக்குங்கிறதையும் சொல்லிட்டாரு. செய்ய உள்ளம் மிக நல்கிய செல்வத. செய்ய என்ன? செம்மையான மனம். நம்ம மனசு நல்லா இருக்கணும் இல்லையா? மனமது சித்தியானால் மந்திரங்கள் தேவையில்லை அப்படின்னு சொல்றாங்க. அந்த மனத்துக்கண் மாசின ஆதல் அனைத்து அறம் என்று வள்ளுவர் பெருமானும் சொல்லி இருக்கின்றார். ஆக நம்ம மனசு நல்லா இருக்கணும்னா பொடிமை பூசி மலர் கொய்து புணர்ந்துடன் செடியரெல்லாம் உள்ளம் நல்கிய செல்வத்தர் அப்படின்னு. தென்னி நல்ல வெண்ணீற்ற பூசி மலர் கொண்டு யாரெல்லாம் தூவி வழிபடுகின்றார்களோ அவங்களுக்கு செடியர் அல்லா உளம் உள்ளம் அப்படின்னா குற்றம் இல்லாத செழுமையான உள்ளத்தை நமக்கு தருகின்றார். நல்ல உள்ளம் இருக்கணும், அப்பந்தான் முதல்ல இங்க சாமி வருவார். அங்க அறுபகையும் இருந்தா வரமாட்டார்னு நம்ம பார்த்தோம் இல்லையா? அப்ப அந்த உள்ளம் செம்மையான செழுமையான தூய்மையான உள்ளமாக இருக்கணும்னா நாம மலர் தொண்டு செய்யணும். அந்த பூ பறிக்கும் போது கூட நம்ம மனசு வந்து தூய்மையாக இருக்கணும் அப்படிங்கறத சொல்றாரு. அதே பதிகத்துல மற்றும் என்ன சொல்றாரு? விமுத வல்ல சடையான் வினை உள்குவார்க்கு அமுத நீழல் அகலாததோர் செல்வம் அப்படிங்கிறாரு. அதாவது சிவபெருமானுக்கு திருத்தொண்டு செய்யக்கூடிய அடியவர்களே, அந்த இடத்துல வினை அப்படிங்கிறது இந்த இடத்துல செயல், அதாவது பணி அப்படின்னு வருது. உங்களுடைய பணியானது அமுதம் போல உங்களுக்கு இன்பம் விளைவிக்கும். அதுவே உங்களுக்கு இறைவன் திருவடி நிழலை விட்டு நீங்க விலகாம இருக்கக்கூடிய ஒரு அழியாத செல்வமா உங்களுக்கு இருக்கும். நீங்க செய்யற பணி இறைப்பணி. இப்ப சைவன் டாட் ஓஆர்ஜி செய்யறது ஒரு இறைப்பணி தான் இல்லையா? அவர்களுக்கெல்லாம் இது போன்ற பலன் நிச்சயமாக சித்திக்கும் என்பதுல எந்த விதமான ஐயமும் கிடையாது. சரி, அடுத்து அதே பதிகத்துல மீண்டும் சொல்கிறார். மாசில் தொண்டர் மலர் கொண்டு வணங்கிட ஆசையார அருள் நல்கிய செல்வத்தார் அப்படிங்கிறார். மாசில் தொண்டர், நமக்கு தெரியுது குற்றம் இல்லாத நல்ல தூய்மையான தொண்டர்கள் மலர் கொண்டு வணங்கினா ஆசை ஆறுதல். ஆறுதல்னா நிறைதல். ஆசை தீர கொடுப்பார்னு இவரே மற்றொரு பதிகத்துல சொல்றார். அதனால அடியார்க்கு என்ன வேணுங்கிறத ஆசை தீர கொடுப்பார் என்று நமக்கு அதிலே தெளிவாக அறிவுறுத்தி இருக்கின்றார் என்று நாம் பார்க்கின்றோம். இதெல்லாம் எங்கேயோ இருந்து அவர் செய்யலையா? சிந்தை நின்றருள் நல்கிய செல்வத்தன் அப்படிங்கிறார். நம்ம மனசுக்குள்ள அடியாருடைய மனசுக்குள்ள இருந்த சிந்தையே கோயில் கொண்ட எம்பெருமான் திருவாசகத்துல வருது இல்லையா? அது போல நம்ம மனசுக்குள்ள இருந்தே நமக்கு அந்த அருளை தருகின்றார் என்று மிக அழகாக சொல்லுகின்றார். இந்த உளவார பணியை சொல்லும் பொழுது அழகினால் வீசி நீர் கொண்டு அடிமேல் அலறிட்டு முட்டாது உலகினர் ஏத்த நின்றான் உறையும் இடம் ஒற்றியூரே என்று மூன்றாம் திருமுறையிலே மிக அழகாக கோயிலை அலகிடுதல் நீர் கொண்டு கழுவுதல் போன்ற பணிகளை எல்லாம் சொல்லுகின்றார். துண்ணன விரும்பு சரியை தொழிலர் தோணிபுர மாமே என்றும் மூன்றாம் திருமுறையிலே இந்த சரியை தொழில் என்ற இந்த செய்தியையும் பதிவு செய்திருக்கின்றார் என்று நாம் பார்க்கின்றோம். சரி, அதாவது முக்கியமா அதுல இன்னொன்னு சொல்லப்படுறது விளக்கிடுதல் இல்லையா? விளக்கீடு காணாதே போதியோ பூம்பாவா என்று அதையும் பதிகத்தை வச்சு விளக்கீடுதல் வந்து எவ்வளவு முக்கியமானது அப்படிங்கறதையும் நமக்கு மிக அழகாக சொல்லி இருக்கின்றார். ஆசானுக்கும் செய்யணும், அடியார்களுக்கும் செய்யணும், மூர்த்திக்கும் செய்யணும். இவங்க எல்லாருமே இறைவனுடைய உருவு திருமேனி தான். ஆகையால் அவங்களை வழிபடுவதெல்லாம் சரியை தொண்டு. அது மாதிரி பழமையான கோயில்களை எல்லாம் கண்டிப்பாக புதுப்பிக்கும் பணி நடந்தால் அதற்கு நாம் நிச்சயமாக செய்யணும். அதெல்லாம் வந்து அழியாத சிவபுண்ணியம், பதிப்புண்ணியம். அது மாதிரி நித்திய நைமித்திய வழிபாடெல்லாம் ஒரு கோயில நடக்காம இருக்குன்னா கண்டிப்பாக நடத்த வைக்கணும். அந்த பூஜைக்குரிய குடம் கலசம் அப்புறம் தூப தீபத்துக்கு உண்டான பொருட்கள் அதெல்லாம் நம்ம ஏற்படுத்தி கொடுக்கணும். சரி, அப்ப எப்போதும் தல யாத்திரை போகணும், தீர்த்த யாத்திரை போகணும், இறைவனுடைய புகழை எங்கும் பாடியும் பேசியும் இந்த இப்ப செஞ்சிட்டு இருக்காங்களே இறைவனுடைய பொருள் செயற்புகளை எல்லோரும் கேட்கும்படி திருமுறைகளை ஓதுவா மூர்த்திகளை கொண்டு இல்லையா? பண்ணொன்ற இசைப்பாடும் பலனஞ்சேர் அப்ப நல்லவன் நமது நாம் வழிபடக்கூடிய பெருமான் அவருக்கு பண்ணொன்ற இசைப்பாடக்கூடிய ஓதுவா மூர்த்திகளை வைத்து மிக அழகாக ஒரு குறிப்பிட்ட பதியங்களையே பரிச்சயமாக எல்லோரும் பாடிக்கொண்டிருக்கும் போது அனைத்து பதியங்களையும் வீட்டில் இருந்தபடியே கேட்டு வீட்டில்னு சொல்லியாச்சுன்னா அவங்க ஒரு இடத்துல இருந்து ஒளிபரப்புறாங்க, இன்னைக்கு உலகம் பூரா இதனால் பயனடைகின்றது. அந்த ஒரு அரிய பணியை அரும்பணியை செய்து கொண்டிருக்கின்றார்கள் சைவன் டாட் ஓஆர்ஜியில அன்பர்கள். அந்த பொறுப்பாளர்கள் மிக மிக ஒரு தீவிரதரமான ஒரு சைவப்பற்று இருப்பதால் தான் இதெல்லாம் செய்வதற்கு சாத்தியமாக இருக்கிறது என்று நாம் பார்க்கின்றோம். இதெல்லாமே சரியை பணிதான், எல்லாரையும் கேட்க வைக்கிறது. இன்னும் இது ஆரம்ப நிலையில சரியைன்னு சொல்லுவோம், இதையே ஞான நிலைக்கு என்ன சொல்லியிருந்தோம், ஞான நூல் தானே, ஓதுதல் ஓதுவித்தல் நட்பொருளை தான் கேட்டல் கேட்பித்தல் நன்றாய் ஈனமிலா பொருள் அதனை சிந்தித்தல் இவை ஐந்தும் இறைவனடி அடைவிக்கும் எழில் ஞான பூஜை. இது சரியையாவும் இருக்கு, இதனால இது ஞான பூஜையாவும் இருக்கு. அப்ப இதையெல்லாம் தவமாக செய்து கொண்டிருக்கின்றனர் இவர்கள் என்று நாம் பார்க்கின்றோம். இது உண்மையிலே ஒரு பெரிய விஷயம். இன்னைக்கு எல்லோருக்கும் அவர்களுடைய பணிகள் அப்புறம் குடும்பம் எல்லாம் இருக்கிற நிமித்தங்கள்ல ஒரு பரபரப்பான உலகம்தான். ஆனா இதற்கு நடுவிலும் இந்த நிகழ்வினை மிக அழகாக செம்மையாக நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். சரி, அடுத்து அருவுருவ திருமேனியை நோக்கி செய்யக்கூடிய வழிபாடு, அதுல அக வழிபாடு புற வழிபாடு ரெண்டும் இருக்கும். அதுக்கு கிரியைன்னு பேரு. சரியையில இருந்து அப்படியே பக்குவம் வரும்போது கிரியாதான், அரும்புல இருந்து மலர் வருவது போல என்று தாய்மான சுவாமிகள் சொல்லி இருப்பாங்க. அதனால அந்த கிரியை நெறியாது சத்புத்திர மார்க்கம். முதல்ல சொன்னது தாச மார்க்கம் அடிமை நெறின்னு சொல்லுவோம், அடுத்து சத்புத்திர மார்க்கம் இல்லையா மகன்மை நெறின்னு அப்படின்னு சொல்லுவோம். அதுல எஜமானும் பணியாளும் இருப்போம், இதுல அப்பாவும் பிள்ளை தந்தையும் மகனும் போல இருப்போம் அப்படிங்கறத பாக்குறோம். அதனால இதுல மிக அழகாக வேதத்தின் மந்திரத்தால் வெண்மலனே சிவமாக போதத்தான் வழிபட்டான் போதத்தால் வழிபட்டான் புள்ளிருக்கு வேளூரே என்று இரண்டாம் திருமுறையிலே அருவுருவ வழிபாட்டை பற்றி சொல்லுகின்றார். நித்தலும் நியமம் செய்து நீர் வலம் தூவி சித்தம் ஒன்ற வல்லார்க்கு அருளும் சிவன் இல்லையா அப்படின்னு சொல்லியாச்சு. நியமம் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா தினந்தோறும் நியமமா பூஜை பண்ணணும். நீர் வலம் தூவிங்கிறது புற பூஜை, சித்தம் ஒன்ற வல்லாருங்கிறது அகபூஜை. அகபூஜையும் புற பூஜையும் உண்டு சிவபூஜையில், அதை மிக அழகாக எடுத்து சொல்லியிருக்கிறார் என்று நாம் பார்க்கின்றோம். கண்டிப்பாக மலர் தூவி தான் பூஜை பண்ணுவோம். அத்தன் ஆரூரே பக்தி மலர் தூவே முக்தி ஆகுமே என்று அதையும் நமக்கு குறிப்பிட்டிருக்கிறார் என்று நாம் பார்க்கின்றோம். அடுத்து இதுக்கு வந்து வேள்வி தீ எல்லாம் வளர்க்கப்படும். புந்தினான் மறைவழியே பொற்பரப்பி நெய் செமிதை கையில் கொண்டு வெந்தளலின் வேட்டுலகின் மிக அழிப்போர் என்று அந்த வேள்வி செய்வதையும் அதிலே மிக அழகாக உணர்த்தியிருந்தார். நாம் அன்றும் ஒரு பாடல் பார்த்தோம், நரைமலி என்ற பாடலும் நாம் அன்று சிந்தித்தோம் என்று கூறிக்கொண்டு, அதற்கு அடுத்தபடியாக அப்ப அடியார்கள் வந்து சிவபூஜை பண்றாங்க அப்படின்னா அந்த சிவபூஜைக்குள்ள திருமஞ்சன பொருட்கள், பூக்கள், பச்சிலைகள், நரும்புகை பொருட்கள், திருவிளக்கு, அமுது இதையெல்லாம் திரட்டி ஐந்து வகையான சுத்தி இல்லையா, பஞ்சவித சுத்தி செய்து உன்னை பாவிக்கும் நாள் என்னாலும் கேட்கிறார் இல்லையா தாய்மான சுவாமி. அது மாதிரி பூத சுத்தி, தான சுத்தி, திரவிய சுத்தி, மந்திர சுத்தி, லிங்க சுத்திங்கிற அஞ்சு சுத்திகளையும் செய்து இறைவனுடைய திருமேனியை பக்தியோடு வழிபடுவது கிரியை அப்படிங்கிறது சித்தியாரில் சொல்லப்பட்டிருக்கு. அதை நமக்கு இவர் மிக அழகாக படம் பிடித்து காட்டினார் என்று நாம் பார்த்தோம். அதற்கு அடுத்தபடியாக மிக அழகாக யோக நிலை, அதையும் நம்ம சினமலி அறுபகை என்ற பாடலின் மூலம், அதுவும் பக்தி பேர் வித்திட்டே என்ற பாடலின் மூலமாக நாம் ஏற்கனவே சிந்தித்திருந்தோம். ஐம்புல ஒடுக்கம் அவசியம், பிராணாயாமம் செய்ய வேண்டும் அதுவும் அவசியம். சரி, ஆக அந்த கருத்துக்கள்லாம் அதில் வந்திருக்கு. இதே கருத்து தான் திரு எழு கூட்டிரிக்கை என்று ஒரு நூல், மிக அருமையான நூல். அதில் வந்து இருவழி ஒடுங்கிய வானோர் ஏத்த நின்றனை என்று இந்த கருத்தை பதிவு செய்துள்ளார் என்று நாம் பார்க்கின்றோம். சரி, யோகத்தில் அருவத்திருமேனியை நோக்கி வழிபாடு பண்ணுறோம், அகத்தில் வழிபண்டுகின்றோம் அந்த வழிபாடு, அதுக்கு சகமார்க்கம் தோழமை நெறி அப்படிங்கிறது பெயர் என்று நாம் பார்க்கின்றோம். அதில் வந்து அட்டாங்க யோகமும் அதில் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு. அதன் மூலம் அட்டமா சித்திகள்லாம் கிடைக்கும் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு. சரி, இந்த யோக மார்க்கத்தில் அந்த பிராணாயாமம் அதோட விளக்கங்கள்லாம் நம்ம பார்த்துருக்கோம். சரி, அந்த இவரும் நமக்கு யோக நிலையை வலியுறுத்தி சொன்னார் என்று பார்த்து கொண்டு, அதன் பின்பாக நாலாவதாக இந்த மூன்றிலும் ஒழுகுபவர்களுக்கு கிடைக்கக்கூடியது ஞானம். மேல் சரியை கிரிய யோகத்தை செய்துள்ளி ஞானத்தை காட்டிய அல்லது மோட்சத்தை கொடாவாகலான்ங்கிறது நமக்கு சித்தாந்த கருத்து. அத புறத்தொழில் அகத்தொழில் இரண்டும் இல்லாமல் அறிவு தொழில் மாத்திரையாக அந்த மூன்று திருமேனி, அதாவது அருவம் உருவம் அருவுருவம், இந்த மூன்றுக்கும் மேலாக அகண்டாகார நித்திய வியாபக சச்சிதானந்த பிழம்பாக நிறைந்து நிற்கக்கூடிய சிவபெருமானிடம் செய்யக்கூடிய வழிபாடு ஞானம் அப்படின்னு சொல்லப்படுது. சரியா? சரி, இந்த அந்த ஞான மார்க்கத்தில் வழிபடுறதுக்கு இவர் அழகா ஞான விளக்கினை ஏற்று நண்புலத்து ஏனை வழி திறந்து ஏத்துவார்க்கு இடரான கெடுப்பன அஞ்செழுத்துமேன்னு அந்த பதிகத்தில் மிக அழகாக ஞான விளக்கினை ஏற்றி நண்புலத்து ஏனை வழிபுறந்து ஏத்துவார் அப்படின்னு சொல்றார். உயிர் உயிர் உயர் பாதமே ஞானமாக நின்று ஏத்த வல்லார் வினை நாசமே என்று மற்றொரு இடத்துலையும் ஞான வழிபாட்டை பத்தி நமக்கு சொல்லுகின்றார். அந்த அதாவது அறிவால் வழிபடணும் அப்படிங்கிறது, நுண்ணறிவால் வழிபாடு செய்யும் கால் உடையான் என்று மற்றொரு ஒன்றாம் திருமுறை பாடலிலும் இந்த கருத்தை நமக்கு மிக அழகாக வலியுறுத்தி சொல்லி இருக்கிறார் என்று பார்க்கின்றோம். அப்போ சைவ சித்தாந்தம் உணர்த்திய தவம், அதாவது சரியை, கிரியை, யோகம், ஞானம், இந்த நான்கு நெறிகளையும் கடைபிடித்து ஒழுகினால் சாலோகம், சாமீபம், சாரூபம், சாயுஜ்யம் ஆகிய முக்திகளெல்லாம் அடையலாம் என்பதை மிக அழகாக நமக்கு சிவஞான சித்தியார் 271, 272, 273, 274 பாடல்கள் வலியுறுத்துகின்றன. அந்த கருத்துக்களை எல்லாம் இவர் தனது மூன்று திருமுறைகளிலே நமக்கு வள்ளலாக வாரி வழங்கி இருக்கின்றார் என்று நாம் பார்க்கின்றோம். சரியா? கொன்றையான் தொழிலே பரவி நின்று ஏத்தினால் இடையிலார் சிவலோகம் எய்துதற்கு இது காரணம் காண்மீனே அப்படின்னு சொல்றார். அந்த இறைப்பணி செஞ்சுக்கிட்டே இருந்தோம் என்றால் கவலையே கிடையாது, எங்க இருக்கலாம், சிவலோகத்துக்கு செல்லலாம். இச்சரியை செய்வோர் ஈசன் உலகு இருப்பர்னு அருள்நந்தி சிவாச்சாரியார் சொன்னதுக்கு இவருடைய வாக்கும் மிக அழகாக பொருந்துகிறது என்று நாம் பார்க்கின்றோம். சரி, அடுத்து இறைவன் வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா, இறைவனுடைய திருவடியில நம்மளை கொண்டு சேர்க்கக்கூடியது ஞானம், ஆகையால் அடிஞானம் வல்லார் அடி செய்வார்களே அப்படிங்கிறாரு. நமக்கு அந்த திருவடி ஞானம் இருந்தால்தான் இறைவன் திருவடியை நாம் அடைய முடியும். இதே கருத்தை தான் அருள்நந்தி சிவாச்சாரியாரும், மேலான ஞானத்தால் அரணை அர்ச்சிப்பர் வீடு எய்த அறிந்தோர் எல்லாம், வீடு பேர் வேணும்னு நினைக்கவங்கெல்லாம் இறைவனை வழிபடுவார்கள் என்று மிக அழகாக நமக்கு அவரும் சுட்டி காட்டியுள்ளார் என்று நாம் பார்க்கின்றோம். சரி, அந்த நமக்கு பக்குவத்துக்கு தகுந்தால ஒரு பிறவியிலேயே முக்தி அளிக்கவும் நடக்கும் அப்படிங்கறதெல்லாம் நமக்கு அதுல சொல்லப்பட்டிருக்கு. அடுத்து திரிகரண வழிபாட்டை நம்ம பார்க்கலாம். முக்கரணங்களாலும், அதாவது மனம் வாக்கு காயத்தால் நாம் வினை ஈட்டுகின்றோம், அதற்கு நமக்கு திரிகரணம் அல்லது முக்கரண வழிபாடு கண்டிப்பாக அவசியம். மனம் மனசால நம்ம நினைக்கணும், அத அழகா உள்ளமே கோயிலா உள்ளும் என் உள்ளமே என்று ஒரு பாடலிலும், மனவிலும் வழிபடல் மறவேன் அம்மான் என்று ஒரு பாடலிலும் சொல்லுகின்றார். ரெண்டுமே மூன்றாம் திருமுறை. அப்ப மனதால் தியானிக்க வேண்டும் என்பது அதிலே வலியுறுத்தப்பட்டிருக்கின்றது. அடுத்து வாக்கு, அதை எடுத்துக்கொண்டால் துண்ணும் இமையோர்கள் துதி செய்து முன் வணங்கும் என்று, இமையோர்களே துதிக்கின்றார்கள் என்றால் பார்த்துக் கொள்ளுங்களேன், தொழிலால் மிகு தொண்டர்கள் தோத்திரம் சொல்ல என்று ஒன்றாம் திருமுறையிலும் சொல்கிறார். கண்டிப்பா இறைவனுக்கு நாம் தோத்திரம் சொல்ல வேண்டும், அதாவது அவருடைய பொருள் சேர்ப்புகளாகிய திருமுறைகளை பாட வேண்டும் அப்படிங்கிறது சொல்லப்பட்டிருக்கு. அப்புறம் காயம் அல்லது உடம்பு அல்லது மெய் அப்படின்னு சொல்லும் போது, ஆமாத்தூர் அம்மானை காணாத கண்ணெல்லாம் காணாத கண்களே அப்படின்னு சொல்றாரு. இறைவனை தரிசிக்கலைன்னா அது கண்ணு கண்ணே கிடையாது, அது வெறும் குருட்டு கண்ணு தான். அதாவது அவர் வந்து நேர்மறையில எல்லாம் பாடியிருக்கிறார் அங்க மாலையில நமது அப்பர் சுவாமிகள். இவர் எதிர்மறையாக நீங்க பார்க்கலைன்னா உங்க கண்ணு குருட்டு கண்ணு. ஆமாத்தூர் அம்மானை கேளா செவியெல்லாம் கேளா செவிகளே, அப்ப உங்களுக்கு வந்து அதெல்லாம் செவிட்டுக்காது, இறைவன் புகழ் கேட்கலைன்னா அதெல்லாம் செவிட்டுக்காதுன்றாரு. நல்ல வேளை நமக்கு இந்த நிகழ்வின் மூலமாக நம்ம காது வந்து செவிட்டுக்காதாக இல்லாமல் தவிர்க்கப்படுகிறது, நமக்கு அது ஒரு பெரும்பயன். அடுத்து ஒரு அருமையான பாடல், நீ நாளும் நன்னெஞ்சே நினைக்கண்டாய், நாளும் நினைக்கணும் நன்னெஞ்சேன்னு நெஞ்சுக்கு அறிவுறுத்துறாரு. யார் அறிவார் சாணாலும் வாழ்நாளும், அடுத்த நொடி என்ன நடக்கும்னு நமக்கு தெரியாது, எங்க புயல் வரும், எங்க சுனாமி வரும், எங்க வெள்ளம் வரும், எங்க கொரோனா வரும், இது போன்ற ஆதி பௌதீகம் ஆதி ஆன்மீகம் ஆதி தெய்வீகத்தால் எங்கெங்க என்னென்ன பிரச்சனை வரும் நமக்கு தெரியாது. அதனால பூநாளும் தலை சுமப்ப புகழ்நாமம் செவி கேட்ப நானாளும் நவீன்றேத்த பெறலாமே நல்வினையே அப்படின்னு சொல்றாரு. நமக்கு இதெல்லாம் தான் செவி கேட்கணும், புகழ்நாமத்தை செவி கேட்கணும், நானாளும் நவீன்றேத்தன் இதெல்லாம் உடம்போட இது, தலை வந்து பூ சுமந்துட்டு போகணும் கோயிலுக்கு அப்படிங்கறது நமக்கு தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு. கட்டலர்த்த மலர்தூவி கைதொழுமின் என்றும் நமக்கு மிக அழகாக இந்த அங்கங்களோட பலனப்புறம் நம்ம அருணந்தி சிவாச்சாரியம் சொல்வார் இல்லையா, மானுட பிறவிதானும் வகுத்தது மனவாக்காயம் ஆனிடத்து ஐந்து மாடும் அரண்மனைக்காக அன்றோ அப்படின்னு சொன்னார் இல்லையா, அந்த கருத்துக்களை புறம் இவர் நமக்கு தெளிவாக வலியுறுத்தியிருக்கின்றார். சிவபெருமான வழிபடணும், அதாவது லிங்க வழிபாடு எல்லா இடத்துலையும் பேசப்பட்டிருக்கு. அடியார் வழிபாடு அது எங்க பேசப்பட்டிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அடியார் வேடம் வந்து சிவவேடம். அதனால அடியார் வேடத்துல சிவரூபத்தை தான் நம்ம பார்க்கணும். சிவஸ்வரூபம் தான் சாரூபம் அப்படின்னு நம்ம சொல்றோம். அந்த சிவஸ்வரூபமான அடியவர்களை நாம் வழிபட வேண்டும். அதாவது விபூதி ருத்ராட்சம் தரித்திருப்பவர்களை கண்டால் நாம் வணங்க வேண்டும் அப்படிங்கிறத. வெந்த வெண்ணீர் அணிவார். அடுத்து இன்னொரு இடத்துல, பூசு வெண்பொடி மேவிய மிக்கவர் வழிபாடு செய் விளநகர், துண்ண வாடை ஒன்றுடுத்தும் தூய வெண்ணீட்டினராகி உன்னி நைபவர். அடுத்து, அடியார் வேடம் ஒழியான பொடி பூசி இசைமேவு திருவேதிக்குடிய என்று அந்த விபூதி ருத்ராட்சம் அணிந்திருப்பாங்க அப்படிங்கிறத மிக அழகாக இவங்கள்லாம் இவங்களை நம்ம வணங்கணும் அப்படிங்கிறத சொல்லிட்டு, எப்படி எந்த அளவுக்கு நம்ம இறைவனை வழிபடுகின்றோமோ அந்த அளவுக்கு குறைவில்லாம அடியார வழிபடணும் அப்படிங்கிறத வலியுறுத்தி நமக்கு சொல்லியிருக்கார். அடியார்களை பேணி வழிபடணும் அப்படிங்கிறது. தொண்டர் தொண்டரை தொழுதடி பணிமீன்கள் தூ நெறி எளிதாகுமேங்க. நீங்க அடியார்களை வழிபட்டீங்கன்னா உங்களுக்கு தூ நெறி எளிதாகும். தூ நெறினா என்னது? நன்னெறி, சிவநெறி. அப்ப நம்ம அழகாக இறைவனை அடைய முடியும் என்பதை. இப்போ அடியார் வழிபாட்டை நமக்கு யாரை வச்சு காட்டுறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஏற்கனவே அவர் கிட்டத்தட்ட ஒரு 16 பெரிய புராணத்து தனி அடியார்களை வணங்கி நமக்கு அவங்களுடைய செயல்களை எல்லாம் பட்டியலிட்டு காட்டியிருக்கின்றார். ஒரு குறிப்பாக இப்ப நான் வந்து குலச்சிறையார் இல்லையா, கணங்களாய் வரினும் தமியராய் வரினும், அதாவது கூட்டமா வந்தாலும் தனியாளா வந்தாலும் விழுந்து வணங்குவார் அவர் அப்படிங்கிறத மிக அழகாக, கணங்களாய் வரினும் தமியராய் வரினும் அடியவர் தங்களை கண்டால் குணங்கொடு பணியும் குலச்சிறை. இன்றும் சில தலங்கள்ல இப்படித்தான் நாம இருக்கணும்னு அமைப்புல வந்து அதெல்லாம் பின்பற்றாங்க. யாராவது விபூதி ருத்ராட்சம் தடிச்சிருந்தாங்கன்னா அவங்கள முன்ன பின்ன தெரியாட்டாலும் அவங்கள வந்து அடியார சிவமா பாவிச்சு உடனே அந்த இடத்துல பணிகின்றார்கள். அந்த அந்த வழக்கம் நிறைய இடத்துல இப்ப இருக்கிறத நம்ம பாக்குறோம். நாவணங்கு இயல்பாம் அஞ்செழுத்து ஓதி நல்லவராய் நல் இயல்பாகும் கோவணம் பூசி சாதனம் கண்டால் தொழுதொழு குலச்சிறை என்று அவரை பற்றி நமக்கு மிக அழகாக சொல்லுகின்றார். அடுத்து, கண்டிப்பாக அடியார்களுக்கு அமுது படைத்தல். மண்ணினால் மண்ணினில் பிறந்தார் பெரும்பயன் மதிசூடும் அண்ணலார் அடியார்தமை அமுது செய்வித்தல். கண்ணினால் அவர் நல்விழா பொலிவு கண்டு ஆறுதல். இந்த ரெண்டும் கண்டிப்பா செய்யணும் மண்ணில் பிறந்தா அப்படின்னு சொல்றாரு இல்லையா. அதனால அந்த அமுது படைத்து தொண்டு செய்தத மயிலாப்பூர் பதிகத்துல உருத்திர பல்கணத்தார்க்கு அட்டிட்டல் காணாதே போதியோ பூம்பாவைன்னு பூம்பாவை பதிகத்துல வச்சு அழகாக எடுத்துரைத்திருக்கிறது. அது எவ்வளவு முக்கியம் அப்படிங்கறத நமக்கு சொல்லியிருக்காரு. அடுத்து, அடியார்கள் கூட இருந்தால் நமக்கு வினை நீங்கும் அப்படிங்கறத. விண்டொழிந்தன நம்முடைய வல்வினை தொண்டரோடு இனிது இருந்தமையால் என்று மிக அழகாக எடுத்து சொல்லி இருக்கின்றார். அடியார்களோட தொடர்பு நமக்கு வேணும். வினை தொடர்ச்சி வேண்டாம்னா, வினை தொடர்பு வேண்டாம்னா அடியார்களுடைய தொடர்பு வேணும். வலஞ்சுழி மன்னி அவர் தொண்டரோடு கூடி துதைந்து நின்ற தொடர்பை தொடர்வோமே என்று 3 திருமுறையிலே வலஞ்சுழி தலத்து பதிகத்திலே பாடியிருக்கிறார். 12 சூத்திரம் என்ன சொல்லுது? செம்மலர் நோந்தாள் சேரல் ஒட்டா அம்மலங் கழுகி அன்பரோடு மரியி மாலர நேயம் மலிந்தவர் வேடமும் ஆலயந்தானும் அரண் என தொழுமே என்று சொல்லியிருக்கு. சித்தியாரும் அங்கவர்தம் திருவேடம் ஆலயங்கள் எல்லாம் அரணனவே தொழுது இறைஞ்சி ஆடி பாடி என்று நமக்கு இந்த கருத்தை மிக அழகாக சொல்லியிருக்கிறது. இதனை நமது ஞான சம்பந்த பெருமான், காதலால் நினைவார்த்தம் அகத்தன் இறைஞ்சுவார் சிந்தையுள்ளே கோயிலாக திகழ்வான் என்று மிக அழகாக இந்த கருத்துக்களை எல்லாம் நமக்கு கொடுத்திருக்கின்றார். திருமூல தேவ நாயனார் அடியார்களை நடமாடும் சிவம் என்று சொல்லுவார். அருணந்தி சிவாச்சாரியார் பராவு சிவர் என்று சொல்லுவார். ஆகையால் இவர்களை நாம் வழிபட்டால் சிவத்தை வழிபட்ட பலன் நமக்கு கிடைக்கும் என்பதில் எந்த விதமான ஐயமும் இல்லை என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். கண்டிப்பாக ஆலய வழிபாடு செய்ய வேண்டும் என்பதை நமக்கு வலியுறுத்தப்பட்டிருக்கு. அந்த ஆலய வழிபாட்டில் ஆலயத்தில் நடக்கூடிய திருவிழாவிலெல்லாம் நம்ம கண்டிப்பாக கண்டு அதனால் இறைவனுடைய நயன தீட்சின் மூலம் நாம் பயன்பெறணும். அதனால அவர் வந்து உயிர்களுக்கு என்னெல்லாம் துன்பங்கள் இருக்கோ அதெல்லாம் நீங்கணும் அப்படின்னா, நீங்க தூங்கானை மாடத்து இறைவனை தொழுங்கள் என்று சொல், ஆலயந்தானும் அரணென தொழுமேன்னு அவர் சொன்னது போல அந்த பதிகம் பூரா சொல்றார், தூங்கானை மாடத்து இறைவனை தொழுங்கள் என்று நமக்கு மிக அழகாக சொல்லுகின்றார். அந்த பூம்பாவை பதிகத்துல இதற்காகவே எல்லா திருவிழாக்களையும் ஐப்பசி ஓணம் இல்லையா, கார்த்திகை விளக்கீடு அப்படி வரிசையா சொல்ற, மார்கழி திருவாதிரை இப்படி எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டே போறார். சொல்லி இந்த திருவிழாக்கள் எல்லாம் நீ கண்டு பயன்பெற வேண்டும் என்று சொல்லுகின்றார். மிக அழகாக ஐந்தெழுத்து, ஐந்தெழுத்திலே வகைகள் பல உண்டு என்று நமக்கு சித்தாந்தம் அறிவுறுத்துகின்றது. அது நமக்கு சிறந்த சாதனம் முக்திக்கு. அந்த ஐந்தெழுத்துல வந்து அத பஞ்சாக்கர மந்திரம் அப்படின்னு நம்ம சொல்றது உண்டு. அதுல வந்து ஒரு பதிகம் வந்து பஞ்சாக்கர திருப்பதிகம்னு ஒன்னு சொல்லப்படுது. அது ஐந்தெழுத்துமே ஐந்தெழுத்துமே வரும், அந்த துஞ்சலும் துஞ்சல் இல்லாத போதுங்கிற பதிகம். இன்னொன்று வந்து காதலாகி கசிந்து வந்து நமச்சிவாயவே என்று அந்த ஐந்தெழுத்தையே சொல்லப்படுகிறது. சரி, ஆக இந்த இதையெல்லாம் நாம் எப்படி கணிக்க வேண்டும் என்று, அதாவது கணித்தல் என்றால் மனதால் தான் அந்த ஜபத்தை பண்ணணும். காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவார் தம்மை, வாயை விட்டு நாமத்தை இறை நாமத்தை சத்தமா சொல்லாம மனசுக்குள்ள கணித்தால் நன்னெறிக்கு நம்மை அழைத்து செல்லும் என்பதையும், அதுல அதாவது மனம் ஒளி மெய் மூணும் நம்ம ஒன்னா சேரணும். இதுல அதான் காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கின்னு சொல்லும் போது முக்கரணங்களாலும் அதுல இருக்கணும் அப்படிங்கறதையும் சொல்லி, அதை எப்படி பண்ணணும்னா ஏனோ கடனேன்னு செய்யாம நெக்குள் ஆர்வம் மிக பெருகி நினைந்து அக்கு மாலை கொடு. அக்கு மாலைனா ருத்ராட்ச மாலை, சிவ சின்னங்கள்ல ஒன்று. அந்த மாலையை வச்சு அங்கையில் எண்ணுவர் என்று மிக அழகாக அதை பற்றியும் நமக்கு சொல்லி இருக்கின்றார். அடுத்து இந்த ஐந்தெழுத்தை சொல்லுவதால் நமக்கு என்ன நடக்கும் என்று பார்த்தோமானால், இம்மை வினை அடர்த்தும் அடர்த்து எய்தும் போதினும் அம்மையினும் துணை அஞ்செழுத்துமே என்று, அதாவது இந்த பிறப்பில் இருக்கக்கூடிய துன்பத்தை தாங்கக்கூடிய தன்மையும் மறுபிறப்புக்கும் இது நமக்கு, அதாவது அந்த பிறவிலையும் வந்து நமக்கு இதை சொன்னதோட புண்ணியம் வந்து கிடைக்கும் அப்படிங்கறத சொல்லியிருக்காரு. இடரான கெழுப்பன அஞ்செழுத்துமே, அல்லல் கெடுப்பன அஞ்செழுத்துமே அப்படின்னு சொல்றாரு. அது மட்டுமில்ல, செல்வம் கிடைக்குமா, சிந்தும் வல்வினை செல்வமும் மல்குமால் நந்தி நாமம் நமச்சிவாயவே என்று சொல்லுகின்றார். அடுத்து முக்தியையும் தரும் என்பதையும் மிக அழகாக சொல்லி நமக்கு இந்த வழிபாட்டினால், அதாவது ஏகனாகி இறைவனை நிற்பதால் மலமாயை தன்னோடு வல்வினை இன்றே என்ற அந்த சூத்திர கருத்துக்கள் வந்து இதுல மிக அழகாக இவருடைய பதிகங்களிலே நமக்கு வந்து, துன்பம் நீங்கும் நோய் அடையா பாவம் நீங்கும் வினை நீங்கும் மறுபிறப்பு இல்லை வீடு பேறு பெறுவர்னு, அதாவது இந்த வீடு பேரை தவிர்த்தி மித்தது எல்லாமே பாச நீக்கம்தான். அதனால இது பாச நீக்கத்தையும் இந்த வழிபாடு நமக்கு செய்கின்றது. அதற்கு அடுத்தபடியாக வெறும் பாச நீக்கம் மட்டும் போதுமா, துன்பம் நீங்கினா அதையே வந்து எல்லாரும் வந்து சில பேர் வந்து முக்தின்னு சொல்றாங்க. நமக்கு சைவ சித்தாந்தம் அப்படி சொல்லல, அது சைவ சித்தாந்த முக்தியே கிடையாது. அப்போ அந்த வீடு பேரு அப்படிங்கறதுனா விடுதல் பெறுதல் அப்படிங்கிறது, பாசத்தை விடணும் இறை இன்பத்தை பெற வேண்டும். ஆகையால் அந்த கருத்தினை வலிதாயம் உய்யும் வண்ணம் நினைமின் நினைந்தால் வினை தீரும் நலம் ஆமே என்று சொல்கின்றார். அதாவது வினையெல்லாம் நீங்கிறது நலம் ஆமேங்கிறது முக்தி கிடைக்கும் அப்படிங்கறத மிக அழகாக அதில எடுத்து சொல்லி இருக்கின்றார். ஊழின் மலி வினை போயிட உயர்வான் அடைவரே என்று மற்றொரு இடத்திலும் இதே கதையை சொல்லி இருக்கின்றார். பல இடங்களில் வீடு பேரு சிவகதி முக்தி என்ற சொற்கள்லாம் வரக்கிற மாதிரி கையாண்டிருக்கார். அடி சேர்வார்களே என்று இதைத்தான் அவர் முக்தியை பற்றி நமக்கு மிக அழகாக சொல்லி இருக்கின்றார் என்று நாம் பார்க்கின்றோம். அவர் வந்து அவற்றை போய் உயிர் வந்து சிவத்தை அடைந்தால் சிவமாம் தன்மையை பெறும். சங்கரனார் தம்மை போல தம் அடியார்க்கு இன்பம் அளிப்பவர் இல்லையா, அந்த சிவமாம் தன்மையை அவர் வழங்குகின்றார் என்பதை அதில் மிக அழகாக சொல்லி, அடியார்னா எப்படி இருக்கணும், சிவன் சேவடிக்கே செல்லும் சிந்தையார் அப்படின்னு சொல்றாரு. அடியவர்கள்னா அவங்களுக்கு அடி, அதாவது திருவடியைத்தான் நினைக்கணும், அவங்களுக்கு வேற எந்த சிந்தனையும் இருக்காது, காதல வேற எதையுமே கேட்க மாட்டாங்க. செவி துளைகளால் யாவும் கேளார் அவன் பெருமை அல்லால் அடியார் என்று இரண்டாம் திருமுறையிலே மிக அழகாக சொல்லுகின்றார். சீவன் முத்தர் சிவமே கண்டிருப்பர் என்று சிவஞான சித்தியார்ல சொல்லப்பட்டிருக்கு இல்லையா, அந்த சிவப்பிரகாசத்திலையும் சீவன் முத்தர்கள் மெய்ப்பொருள் உணர்ச்சி தவிர ஏனையவர் ஒளி ஏனையவை ஒளிந்தவர் என்று சொல்லப்பட்டிருக்கும். அந்த கருத்தை மிக அழகாக சொல்லி இருக்கின்றார். புலன்களை செற்று பொறியை நீக்கி புந்தியுள் நினை சிந்தை செய்யும் அலங்கள் நல்லார் என்று மிக அழகாக, அத்தகு சிவஞானியர்களை புலனடக்கம் உடையவர்கள் என்று நமக்கு மிக அழகாக அனைந்தோர் தன்மையை படம் பிடித்து காட்டியிருக்கின்றார். அது மட்டுமல்ல, இந்த சொர்க்கத்துக்கு போகணுங்கிற ஆசையெல்லாம் அடியார்களுக்கு வராது. கொன்றை தொங்கலான் அடியார்க்கு ஸ்வர்க்கங்கள் பொருள் அளவு, இந்திரலோகத்தெல்லாம் அவங்க விரும்பவே மாட்டாங்க அப்படிங்கறதையும் சொல்லி, இந்த அனைந்தவர்கள் வந்து எல்லா இன்பங்களையும் அனுபவிப்பார்கள் என்று சொல்லிவிட்டு, அடியார்களுடைய மற்றொரு சிறப்பு என்னன்னா, ஒன்றாம் திருமுறையிலே அச்சம் இலர் பாவம் இலர் கேடும் இலர் அடியார் என்று சொல்லியிருக்கின்றார். அடியார்களுக்கு அச்சம் பாவு பாவம் கேடு இதெல்லாம் பழைய வினைகளின் காரணமா வருது, அதெல்லாம் அடியார்களுக்கு கிடையாது அப்படின்னா குறிப்பால் உணர்த்துகின்றார் இல்லையா. நமக்கு வந்து அவங்க வந்து சிறப்பாக வாழலாம், அவர்களுக்கு எந்த விதமான துன்பமும் இருக்காது என்பதை தெளிவாக அதிலே நமக்கு வலியுறுத்தி இருக்கின்றார் என்று நாம் பார்க்கின்றோம். சரி, இப்படி அவர் நமக்கு கிட்டத்தட்ட தன்னுடைய மூன்று திருமுறைகள் இல்லையா, 385 பதிகங்கள், அந்த பதிகங்களில் அவர் கொடுத்திருக்கிற கருத்துக்களை எல்லாம் சிந்திப்பதற்கு நமக்கு நிச்சயமாக வாழ்நாள் போதாது. அதிலே அவர் ஒரு ஆச்சாரியன் அல்லவா, அதனால் மிக அழகாக சொல்லுகின்றார். நீங்கள் என்ன செய்ய வேண்டும் தெரியுமா? நச்சியே தொழுமின் நும் மேல்வினை நையுமேங்கிறார். ஆகாமியமே வராது, அதாவது நீங்க விரும்பி வழிபட்டால் என்று சொல்லுகின்றார். எம்மானை சேராதார் இன்பமாய் அந்நெறி சேராரே அப்படிங்கிறார். நீங்க சார்ந்ததன் வண்ணம் தான், நீங்க சேர்ந்தாதான் அதுக்கு தகுந்தாற் போல் இருக்க முடியும் என்பதை நமக்கு அதிலே சொல்லி இருக்கின்றார். அதற்கு அடுத்தபடியாக சென்றேக்கும் சிந்தையார் மேல் வினை சேராவே என்று சொல்லுகின்றார். அதாவது மனம் பொருந்தும்படி இவரை சிந்தித்துக் கொண்டே இருந்தோம் என்றால் ஆகாமியம் நமக்கு நிச்சயமாக சேராது என்று நமக்கு அந்த கருத்தையும் வலியுறுத்தி சொல்லி, தொழுவார் விழுமியார் மேல் வினை துண்ணாவே அப்படின்ட்டு ஏற்கனவே சஞ்சிதம், அந்த சஞ்சிதமும் நமக்கு அப்படியே பயந்தராத அளவுக்கு விண்டு போகுது. பிராரத்தத்தை தாங்கக்கூடிய வலிமை அல்லது அந்த தண்டனையை குறைச்சிருந்தாரு. அடுத்து ஆகாமியத்தை என்ன பண்ணது, விழுமியார்னா சிறந்தவர்கள், வழிபாட்டிலே சிறந்தவர்களுக்கு துண்ணாவே அப்படின்னா அணுகாது, மேல் வினைகள் ஆகாமியமானது நிச்சயமாக அணுகாது என்று சொல்லுகின்றார். இவரும் அடியார்களை வணங்க வேண்டும் என்பதால் தூயானை மேவுவார் என் தலை மேலாரே அப்படின்னு சொல்றாரு. அதாவது சிவபெருமானை வழிபடுபவர்கள் துதிப்பவர்களை எல்லாம் என் தலை மேலாக, அடியார்க்கும் அடியேன் என்று சுந்தரமூர்த்தி சுவாமிகள் பாடுறாங்க இல்லையா திருத்தொண்ட தொகையில, தொண்டர்க்கு தொண்டராம் புண்ணியம் உண்டாமோன்னு கேட்கிறாரு நமது அப்பர் சுவாமிகள். அதுபோல இவரும் இங்கனம் நமக்கு அந்த அடியார்களை நாம் வழிபட வேண்டும் என்பதையும் வலியுறுத்தி சொல்லி, அதை நம்ம இஷ்டத்துக்கெல்லாம் செய்யக்கூடாது, நீதியால் தொழுமின் நும் மேல்வினை நில்லாவே என்று சொல்லி, சிவாகம விதி, அதாவது நீதினா சிவாகம முறைப்படி வழிபடுங்கள், உங்கள் மேல புதிதாக கர்மங்கள் பற்றாது. கர்மான்னு சொல்லலாம், கர்மம்னு சொல்லலாம், வினைன்னு சொல்லலாம், அந்த மாதிரி துன்பங்கள்லாம் வராது அப்படிங்கிறத மிக தெளிவாக சொல்லி, அது மட்டும் அல்ல இந்த புறச்சமைகள் சொன்னா எதையும் நீங்க கேட்காதீங்கிறத ஒவ்வொரு பாடல் பதிகந்தோறும் வலியுறுத்திக்க. நான் அன்றே சொன்னது போல ஆணவத்துக்கு 8வது பாடலும் கர்மத்துக்கு 9வது பாடலும் மாயைக்கு 10வது பாடலும் பதிவு செய்து அந்த கருத்துக்களை சொல்லி இருப்பார். அதிலே பாருங்க மிக அழகாக, இறைவனை வழிபடணும், வழிபடாதவங்க என் செய்வார் ஏழை அப்பேய்களே அப்படின்னு சொல்லிட்டார். நாயேன் பல நாளும் நினைப்பின்றி மனத்துண்ணை பேயாய் திரிந்தைத்தேன் பெறலாக அருள் பெற்றேன் சொல்வார் இல்லையா சுந்தரமுனி சுவாமிகள். வழிபடாதவங்கலாம் பேய்கள் தான், அதனால அவங்கள ஏழை என அருள் பெற்றவங்கலாம் செல்வர்கள், அருள் பெறாதவர்கள் ஏழைகள். அதை சொல்லி தோத்திரத்தால் துதித்து வழிபடாதவர்கள் மனித உருவில் இருந்தாலும் அவர்கள் பேய்கள் தான் அப்படிங்கறத சொல்ல, அதாவது வையத்து அழகைன்னு வள்ளுவரும் இதைத்தான் சொல்லியிருக்காரு அப்படிங்கறத பார்த்து கொண்டு, மிண்டவர் மிண்டவை கேட்டு வெகுளன் மின் அப்படின்னு சொல்றாரு. அதாவது ரொம்ப மிடுக்கா இருக்கிறாங்க இந்த புறச்சமிகள், அதாவது சமணர்களும் பௌத்தர்களும், அவங்க சைவ ஆகம பொருள் உண்மைகளை எல்லாம் கோபித்து அவங்க தூற்றுதாங்க, அதை கேட்டு நீங்களும் அதன் வழி செல்லாதீர்கள், நம்முடைய சமய நெறிகளை வெறுக்காதீர்கள் என்று மிக அழகாக நமக்கு வலியுறுத்தி, அந்த புறச்சமய தாக்கம் நமக்கு இருக்கக்கூடாது, அவங்களோட சொல்லலாம் வந்து தீர்த்தம் என்று தெளிவீர் தெளியேன் மின் அப்படின்னு சொல்றாரு. நீங்க அதை போய் ரொம்ப நமக்கு நல்லதுன்னு நினைச்சு கேட்காதீங்க, அது உங்களுக்கு நன்மை செய்யாது அப்படின்னு சொல்றாரு. அதனால நமக்கு இந்த வழிபாடுங்கிறது முற்பிறவிகளில் செய்த தவத்தின் பயனாகத்தான் கிடைக்கும் என்பதை சித்தாந்த நூல்கள் சொல்லுகின்றது. இவரை பற்றி சொல்லும் பொழுது சேக்கிழார் பெருமான் முன்பு செய் தவத்தின் ஈட்டம் என்றும், தவ முதல்வர் சம்பந்தர் தாம் உணர்ந்தார் அந்நிலையில் என்று நான் இந்த இடத்துல ஞானசமுத பெருமான சொல்லும் போது மிக அழகாக சொல்லுகின்றார் என்று நாம் பார்க்கின்றோம். ஆக அந்த வகையிலே சீகாழியிலே அவதரித்து 3 வயதிலே ஞானம் பெற்று சைவ சமயத்தை நிலைநிறுத்தி சமண பௌத்தங்களின் கொட்டங்களை எல்லாம் ஒடுக்கி தன்னுடைய 16வது வயதிலே மிக அழகாக திருமணத்திற்கு வந்த அனைவரையும் அழைத்து கொண்டு, அது ஒரு சிறந்த திருமணம், திருமணத்துக்கு வந்தவர்கள் எல்லாம் பெருமணமாகிய முக்தியை அடைந்தார்கள் என்று நாம் பார்க்கின்றோம். அத்தகு ஒரு பெருமானின் வாக்குகளை சிந்திப்பதற்கு நமக்கு குருவருளும் திருவருளும் துணை செய்தது. ஆகையால் குருவருளுக்கும் திருவருளுக்கும் நன்றி கூறிக்கொண்டு என்னன்றி கொன்றார்க்கும் உய்வுண்டாம் உய்வில்லை செய் நன்றி கொன்ற மகர்க்கு என்று சொன்னது போல, இந்த நிகழ்வை வந்து இன்னைக்கு நம்ம நான் வந்து ஒரு மணி நேரம் பேசுறதுக்கு உழைக்கணும், நீங்க எல்லாரும் ஒரு மணி நேரம் உட்கார்ந்து கேட்கணும். ஆகையால் இத்தனை பேரும் பயன் பெறணும் அப்படிங்கறத எவ்வளவு கஷ்டப்பட்டு யோசிச்சு இந்த நிகழ்வை ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய அரும்பணியை செய்து வரக்கூடிய சைவம் டாட் ஓஆர்ஜி பொறுப்பாளர்கள் அன்பர்கள் அனைவருக்கும் எனது நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு, வாழ்க அந்தனர் வானவர் ஆனினம் வீழ்க தன்புணல் வேந்தனும் ஓங்குக ஆழ்க தீயது எல்லாம் அரண்நாமமே சூழ்க வையகமும் துயர் தீர்கவே என்று சொல்லி விடைபெறுகின்றேன். திருச்சிற்றம்பலம்.